படைப்பாளிகள் பேர் இயக்கத்திற்காக இதற்காக கடந்த சில மாதங்களாக மிக தீவிரமாக உழைத்து போராடி கொண்டிருப்பவர். சென்னையில் மூன்று வழக்கு பெண் வழக்கறிஞர்கள் நடத்திய உண்ணாவிரதத்திலும் தனது பங்கை மிகச்சிறப்பாக ஆற்றினார். எல்லா எழுத்தாளர்களையும் ஒருங்கிணைத்து உண்ணாவிரதத்திற்கு அழைத்திருந்தார். அதுபோலவே இப்போது 50 நாள் தொடர் உண்ணாவிரதத்திலும் தோழர் அவர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. அவரை பேச அழைக்கிறோம்.
அன்பார்ந்த நண்பர்களே, மனித உயிர் பறிப்பு என்பது மனித குல நாகரிகத்திற்கு எதிரானது. அது மனித குலம் இதுவரை சேகரித்து வைத்திருக்கிற மனித அறத்துக்கும் எதிரானது. ஒரு தனி மனிதனுடைய உயிர் பறிப்பதற்கு ஒரு தனி மனிதனுக்கோ, ஒரு குழுவுக்கோ, ஒரு ஜாதிக்கோ, ஒரு கட்சிக்கோ அல்லது யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. இந்த உயிர் பறிப்பை காலகாலமாக பல்வேறு வகைகளிலே நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். காட்டுமிராண்டி காலத்திலிருந்து நிலமானிய காலம் வரை அல்லது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் அந்த கொலை தண்டனை என்பது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலே உயிர் பறிப்பு பல்வேறு முறைகளிலே செயல்படுத்தப்பட்டது. விசமருந்தி சாக வைத்தல், இது ஒரு முறை. கிரேக்கத்திலே சாக்ரட்டிஸ் அவ்வாறு சாவு தண்டனை கொடுக்கப்பட்டார். மாறுகால் மாறுகை வாங்குதல், இது ஒரு முறை. ஒரு சமூக புரட்சியாளனாக இருந்த மதுரை வீரன் அவ்வாறு கொலை செய்யப்பட்டான். கழுவேற்றி கொலை செய்தல், மதுரையிலே மட்டும் ஏறக்குறை 8000 சமணர்கள் கழுவேற்றிக் கொல்லப்பட்டதாக ஒரு வரலாறு கூறுகிறது. இந்த கழுவேற்றி கொல்லுதலை சமண சைவ சமய திருஞான சம்பந்தர் அமணரை கழுவேற்று திருவுளமே என்று வரவேற்றிருக்கிறார். பிறகு கொட்டடியிலே வைத்து மரண தண்டனை நிறைவேற்றுதல், பிரெஞ்சு புரட்சியின் போது கில்லட்டின் முறை என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இதில் தூக்கு கொட்டடி என்ற ஒன்று மட்டும் இப்போது அது மேல்நாடுகளிலே வேறு மாதிரி முறையாக மாறிவிட்டது. மின்சார நாற்காலியிலே ஏறுவது, மின்சார நாற்காலியிலே அமர வைப்பது என்பதாக மரண தண்டனை மாற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே இவ்வளவு மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்த ராஜபக்சே கூட தமிழர்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை நான் முன்வைத்தால் நான் இந்த அரசியலை விட்டே ஒதுங்கிவிட வேண்டும் என்பது அதனுடைய பொருள். என்னை மின்சார நாற்காலியில் ஏற்ற வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே மரண தண்டனை நிறைவேற்றுவதல் என்பது இன்றளவும் இந்தியாவில் அது தூக்கு கூட்டடியாக நீடித்து வருகிறது. இந்த மரண தண்டனை என்பது நியாயம்தானா, அறம்தானா, அது உரிமையானதுதானா என்று கேட்கிற போது அதை அரசே நிறைவேற்றுகிற போது நியாயமாக கருதப்படுகிறது, அரசே நிறைவேற்றுகிற போது அது அறமாக கருதப்படுகிறது. ஒரு கொலை, அந்த கொலைக்கு பதிலாக இன்னொரு கொலை, அதை அரசு செய்கிற போது இங்கே அறமாக கருதப்படுகிறது. இது நியாயம்தானா என்ற கேள்வி எழுகிற போது இது நியாயமில்லை என்று உலகத்திலே 137 நாடுகள், ஏறக்குறைய 137 நாடுகள் மரண தண்டனையை பயன்பாட்டில் இல்லாமல் செய்திருக்கின்றன. 95 நாடுகள் முற்றாக ஒழித்துவிட்டன. 8 நாடுகளில் போர்க்கால குற்றங்களுக்கு மட்டும் மரண தண்டனை விதிப்பது, 49 நாடுகளிலே சட்டம் இருக்கிறது ஆனால் நடைமுறைப்படுத்துவதில்லை. நீதி 41 நாடுகளிலே மரண தண்டனை இன்னும் நீடிக்கிறது. அதில் இந்தியாவும் ஒன்று. காந்தி தேசம் என்ற கிரீடத்தை மிகவியமாக அணிந்து கொண்டிருக்கிற இந்தியா புத்தர் பிறந்த நாடு என்ற பட்டத்தை தனக்குத்தானே சூட்டிக் கொள்கிற இந்தியா வள்ளலார் பிறந்த பூமி என்று வாரி வாரி இங்கே இருக்கிற வள்ளலார் பிரசங்கிகள் முதற்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற இந்தியா, இந்த நாட்டிலேதான் இது பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்தியாவில் விடுதலை போராட்டம் தொடங்கிய போது அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக ஆங்கிலேயன் கொண்டு வந்த அந்த மரண தண்டனை சட்டம், அந்த மரண தண்டனை தூக்கு கொட்டடி இன்றளவும் இங்கே நீடிக்கிறது. ஆனால் எந்த பிரிட்டன் இந்த மரண தண்டனை சட்டத்தை இங்கே கொண்டு வந்ததோ அந்த பிரிட்டனிலே இன்றைக்கு மரண தண்டனை சட்டம் இல்லை, ஆனால் இந்தியாவில் நீடிக்கிறது. காந்தி போதித்த அந்த தத்துவத்தை பிரிட்டன் தனக்கானதாக ஆக்கிக்கொண்டது, இந்தியா பிரிட்டன் புகுத்திய அரக்கத்தனத்தை தனக்கானதாக வைத்திருக்கிறது. இதுதான் இதில் இருக்கிற சாரம் நண்பர்களே. அமெரிக்காவில் முற்றம் முழுக்க மரண தண்டனை என்பது எல்லா மாநிலங்களிலும் இல்லை, குறிப்பிட்ட சில மாநிலங்களிலே மட்டும் மரண தண்டனை இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவிலே அந்தந்த மாநிலங்கள் தங்களுக்கு சுயமான தேவையான சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான உரிமைகள் பெற்றவை. வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு போன்ற ஒன்றிரண்டை தவிர அங்கே இருக்கிற மாநிலங்கள், அதனால்தான் அதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்கா என்கிறார்கள். ஒரு மாநிலத்திலே மரண தண்டனை உண்டு, சில மாநிலங்களிலே மரண தண்டனை இல்லை. ஒரு மாநிலத்திலே துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் பயன்படுத்துவதற்கான உரிமை உண்டு, ஆனால் சில மாநிலங்களிலே அந்த உரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஓரின பாலுறவு என்பது சில மாநிலங்களிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, சில மாநிலங்களிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரவர்களுக்கான சுயத்தை தீர்மானித்துக் கொள்கிற அமெரிக்காவில் எந்தெந்த மாநிலங்களிலே மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கிறதோ அல்லது எந்த மாநிலங்களிலே மரண தண்டனை இல்லையோ அந்த மாநிலங்களிலே குற்றங்கள் பெருகவும் இல்லை, எந்த மாநிலங்களிலே மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மாநிலங்களிலே மீண்டும் கொலைகள் நிகழாமல் இல்லை. ஒரு புள்ளி விவரப்படி மரண தண்டனை ஒழிக்கப்பட்டதனாலே இந்த மாநிலங்களிலே குற்றங்கள் குறைவுபடவில்லை, இன்னும் அதிகரித்திருக்கின்றன என்கிறார்கள். ஆகவே மரண தண்டனை என்பது குற்றத்திற்கான ஒரு தீர்வாக எப்போதும் ஆக முடியாது. ஒரு கொலை குற்றத்தை ஒருவன் நிகழ்த்திவிட்டால் அது அந்த நேரத்திலே அவனுடைய உணர்ச்சி வசப்படுகிற நிலையிலே எடுக்கிற முடிவு அது. அதை போல ஒரு கொலையை மீண்டும் அவன் செய்ய மாட்டான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்ற கேள்வியை சில செய்தியாளர்கள் ஒரு கூட்டத்திலே எழுப்பினார்கள். ஒரு கொலை நிகழ்த்தப்பட்ட பிறகு மீண்டும் கொலை நிகழ்த்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை தண்டனை மரண தண்டனை கொடுக்கப்படாவிட்டால் அந்த வாய்ப்பை அது தந்துவிடும் என்று கருதுகிறார்கள். எப்போதுமே ஒரு கொலை கைதி சாவு தன்னை எதிர்நோக்கி இருப்பவன் வெளியே வந்த பிறகு தன்னுடைய உறவுகளோடு தன்னுடைய குடும்பத்தோடு இந்த சமூகத்திற்குள்ளே ஒன்றாக கலப்பதற்கு தான் விரும்புவான். அவன் ஏற்கனவே என்ன வாழ்வில் இருந்தானோ அந்த வாழ்விலிருந்து விடுபட்டு ஒரு இயல்பான வாழ்வுக்கு திரும்புவதற்கு விரும்புகிறான். இது அல்லாமல் 99 விழுக்காடு அல்லாமல் எங்கோ ஒருவன் ஒரு விழுக்காடு மீண்டும் கொலையை நிகழ்த்துவதற்கான மனோநிலையை பெறலாம். அப்படியானால் இன்றைக்கு கொலை தண்டனை விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட பலர், புலவர் கலியபெருமாள் இருந்தார், அவர் மீண்டும் எத்தனை கொலைகள் செய்திருக்கிறார்? தோழர் தியாகு நம்மிடையே இருக்கிறார், தோழர் தியாகு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் விடுதலையான பிறகு எத்தனை கொலைகளை இங்கே செய்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? இப்படியான கேள்விகள் எல்லாம் எழுகிற போது இந்த மீண்டும் அத்தகைய மனோநிலையை பெறுகிற ஒரு விழுக்காடு தேவையா அல்லது 99 விழுக்காடா, எதற்காக நாம் நிற்கிறோம் என்ற கேள்வி அடிப்படையானது. நண்பர்களே, இதுவரையிலும் இந்த மரண தண்டனை தொடர்பான எந்த விதமான குரல்களும் எழும்பாத போது இன்றைக்கு தூக்கு கயிற்றின் முன்னாலே 3 பேர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 உயிர் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த மரண தண்டனை தொடர்பான குரல்களை எழுப்புகிறீர்களா என்ற கேள்வி வந்தால், இன்றைக்கு அந்த குரல்கள் தமிழ்நாட்டிலே உரத்து எழுந்திருக்கலாம். ஆனால் மரண தண்டனை ஒழிப்பு என்பதற்கான குரல்கள் பலகாலம் இங்கே இருந்து வந்தன. இதே மேடையில், இதே அரங்கத்தில் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எஸ் வி ராசதுரை என்ற தமிழ் எழுத்தாளர், அறிஞர், மனித உரிமை செயற்பாட்டாளர், அவர் மரண தண்டனைக்கு எதிராக ஒரு கருத்தரங்கை இங்கே நடத்தினார். அந்த கருத்தரங்கிலே பழ நெடுமாறன், எழுத்தாளர் சுந்தர் ராம்சாமி, கி ராஜநாராயணன், நான் உட்பட பலரும் இந்த அரங்கத்தில், இதே அரங்கத்தில் மரண தண்டனைக்கு எதிரான குரல்களை எழுப்பியிருக்கிறோம். இன்றைக்கு 3 பேருடைய தூக்கு தண்டனை எதிர்த்து குரல்கள் எழும்புகிற போது அவை அழுத்தமாக எழும்புகின்றன. நண்பர்களே, இந்த 3 உயிர் காப்பது என்பதல்ல, இவர்கள் குற்றவாளிகள் அல்ல, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், இவர்கள் அப்பாவி தமிழர்கள். 3 நிரபராதி உயிர்கள் காக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி. 100 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது காந்தியின் வாசகமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலையில் அதனோடு தொடர்புடையவர்கள் முடிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அதனோடு தொடர்புடையவர்கள் என்று யாரையாவது நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்பது இந்திய அரசினுடைய நோக்கமாக, அதனுடைய புலனாய்வு அதிகாரனுடைய செயலாக இருந்தது, திட்டமாக இருந்தது. இந்த 3 பேரும் இந்த கொலையோடு எந்த வகையிலும் தொடர்பில்லாதவர்கள். அவர்கள் தடா சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டார்கள். சித்திரவதை செய்து வாக்குமூலம் பெறப்பட்டது. சித்திரவதை செய்து வாக்குமூலம் பெற்றவர்கள் என்னென்ன சித்திரவதைகளை செய்தார்கள் என்பதை பேரறிவாளன் தூக்கு கூட்டணியிலிருந்து ஒரு மடல் என்ற நூலிலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். ராபர்ட் பயாஸ் எழுதியிருக்கிறார், வாழ்நாள் தண்டனை கைதியாக இன்றும் வாடிக்கொண்டிருக்கிற ராபர்ட் பயாஸ், சாந்தன், எழுத்தாளர் சாந்தன் இந்திய அமைதிப்படை அங்கே இருந்தபோது அவருடைய 3 வயது குழந்தை கொல்லப்படுகிறது. அங்கே இருந்தால் இனியும் அமைதியாக வாழ முடியாது, அல்லது இந்திய அமைதிப்படையினுடைய கையிலே இருந்து தப்ப முடியாது என்று பலரும் இந்தியாவுக்கு அகதிகளாக வருகிற போது அவரும் தன்னுடைய குடும்பத்தோடு அகதியாக வந்து சேர்கிறார். ராஜீவ்காந்தி கொலையிலே சிவராசன், காந்தன், சாந்தன் என்ற பெயர்கள் வருகின்றன. இந்த காந்தனுக்கு பதிலாக ஒரு சாந்தனை இவர்கள் சேர்க்க வேண்டும். ஆகவே அந்த பெயருடைய ஒருவரை இவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த சாந்தன் கிடைக்கிறார். கடுமையான சித்திரவதை. இந்த சித்திரவதைகள் மூலம் பெறப்பட்ட வாக்கு மூலம் என்பதுதான் இவர்களுக்கு மரண தண்டனையாகவும் வாழ்நாள் தண்டனையாகவும் இன்றைக்கு ஆகியிருக்கிறது. இந்த மாதிரியான சித்திரவதைகள் மூலம் பெறப்பட்ட வாக்கு மூலத்தை இவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த தடா நீதிமன்றத்துக்கு, பூந்தமல்லினுடைய சிறப்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்படுகிற போது, போவதற்கு முன்னாலேயே இவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அங்கே நீதிபதியின் முன்னாலே போய் இவைகளை பற்றி நீ எதுவும் பேசக்கூடாது என்று ஒவ்வொருவருக்கும் சித்திரவதை. இன்னொன்று, காந்தியினுடைய வழக்கு கூட நீதிமன்றத்தில் வெளிப்படையாகத்தான் நடந்தது. ஆனால் இங்கே ஒரு மூடிய நீதிமன்றத்தில் வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. கைதிகள், அவர்களுடைய வழக்கறிஞர்கள், இவர்களை தவிர அந்த நீதிமன்றத்துக்குள்ளே என்ன நடக்கிறது என்று வெளியே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கோ மற்றவர்களுக்கோ, மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கோ எதுவும் தெரியாது. ஆகவே நண்பர்களே, அப்போது இந்த சித்திரவதைகள் செய்யப்பட்ட எவ்வாறு நடந்தது செய்யப்பட்டது என்பதை 11/2/1992, 26/8/1992 ஆகிய இரண்டு நாட்களிலும் பேரறிவாளன் புகார் மனுவை தடா நீதிமன்றத்திலே அளிக்கிறார். தடா நீதிமன்றத்திலே அளிக்கப்பட்ட அந்த புகார் மனு என்பது உச்சநீதிமன்றத்திலே மறுவிசாரணை வருகிற போதும் இது அங்கே கொண்டு செல்லப்படுகிறது. இந்த உச்சநீதிமன்றத்திலே நான்கு நீதிபதிகள் இந்த இது இறுதி தீர்ப்பை வழங்குவதற்கான நான்கு நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். அதனுடைய தலைமை நீதிபதியாக இருந்த கே டி தாமஸ் இந்த நான்கு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கும் தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிபதிகள் குழுவிற்கு நான் தலைமை ஏற்றது எனது வினைப்பயன் என்று குறிப்பிடுகிறார் கே டி தாமஸ். இட் இஸ் மை ஃபேக்ட், அது வினைப்பயன் என்று குறிப்பிடுகிறார். வினைப்பயன் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவேளை அவர் தெய்வபக்தியுடையவராக, மத சார்புடையவராக இருந்தால் இந்த மாதிரியான தீர்ப்புகளை எல்லாம் வழங்கக்கூடாது என்ற ஒரு முன்வரையறை இருக்கலாம். ஆனால் சாட்சியங்கள் அடிப்படையிலேயேதான் நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதுதான் அந்த வினைப்பயன் என்பதனுடைய அடிப்படை. ஆனால் யாரொருவன் உண்மைகளை ஆராய்வது என்ற இடத்திலே இருக்கிறானோ அவன் வினைப்பயன் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டான். இதுதான் தந்தை பெரியார் நமக்கு அளித்த அறிவுரை. தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தார். அவர் இரவிலே படித்துக் கொண்டிருந்தார். எதிரிலே சிம்னி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது, விளக்கு எரிகிறது. எண்ணெய் இல்லாமல், திரி இல்லாமல் விளக்கு எரிய முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் கேள்வி எழுப்பினார். தன்னுடைய தாயிடம் போய் இந்த சந்தேகத்தை கேட்டார். எண்ணெய் இல்லாமல், திரி இல்லாமல் விளக்கு எரிய முடியுமா? அம்மா சொன்னாள், நேரமாகிவிட்டது, போய் தூங்கு. பிறகு மறுநாள் காலையிலே இவர் பள்ளிக்கு புறப்படுகிற போது தந்தையிடம் கேட்டார், எண்ணெய் இல்லாமல், திரி இல்லாமல் விளக்கெறிய முடியுமா? தந்தை சொன்னார், நேற்று வரை நீ நன்றாகத்தானே இருந்தாய், இன்றைக்கு உனக்கு என்ன வந்தது? பிறகு பள்ளிக்கூடத்திற்கு போன போதும் இதே கேள்வியை ஆசிரியரிடம் முன்வைத்தார். ஆசிரியர் சொன்னார், நீர் வெயிலே இருந்து வந்திருக்கிறாய், ஆகவே உனக்கு ஏதோ குழம்பிப்பு இருக்கிறது என்று ஆசிரியர் சொன்னார். எண்ணெய் இல்லாமல், பிரி இல்லாமல் விளக்கு எரிய முடியுமா என்று அந்த கேள்வி எழுப்பிய அதே தாமஸ் ஆல்வா எடிசன் தான் எண்ணெய் இல்லாமல் தெரியில்லாமல் எரிகிற இந்த விளக்குகளை கண்டுபிடித்தார். எனவே எங்கே கேள்வி எழுப்பப்படுகிறதோ அங்கு ஆய்வு என்பது உருவாகிறது, உண்மை என்பது வெளிப்படுகிறது. இந்த உண்மை என்பது ஏற்கனவே இருந்தது. இந்த உண்மைகளுக்கு அப்பாற்பட்டு சாட்சியங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல வேண்டி வந்ததைத்தான் கே டி தாமஸ் எனது வினைப்பயன் என்று குறிப்பிட்டார். 11/2/1992, 26/8/1992 ஆகிய இரு நாட்களில் தடா நீதிமன்றத்தில் பேரறிவாளன் அளித்த புகார் மனு, என்னை சித்திரவதை செய்து இவர்கள் வாக்குமூலம் பெற்றார்கள் என்று அளித்த சித்திரவதை செய்த மனு, நீதிபதி வாத்வாமன் நிலையில் வருகிற போது இவர்களை சித்திரவதை, அவர் அதை கணக்கில் கொள்ளவே இல்லை. அந்த நான்கு பேரில் ஒருவரான வாத்வா இவர்களை சித்திரவதை செய்து வாக்குமூலம் பெற்றார்கள் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று கூறுகிறார். இந்த வாக்குமூலங்கள் என்பவைதான் இவர்கள் இன்றைக்கு மரண தண்டனை கைதிகளாக இருப்பதற்கான ஆதாரங்கள். நண்பர்களே, இரண்டு நிகழ்வுகளை நான் முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டும். இவர்கள் நிரபராதிகள் என்பதற்காக குறிப்பிடுகிறேன். பேரறிவாளன் 9 என்று சொல்லப்படுகிற அந்த பேட்டரியை வாங்கி கொடுத்தார். தனுவனுடைய பைக்கிலே இருந்த அந்த பேட்டரி பேரறிவாளன் வாங்கி கொடுத்தது என்று எவனோ ஒரு கடைக்காரன் அந்த ரசீதிலிருந்து அந்த கடைக்காரன் சொன்ன சாட்சியத்தை வைத்து பேரறிவாளன் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பேட்டரி பேரறிவாளன் வாங்கி கொடுத்தது என்பதற்கு வேறு எந்த சான்றுகளும் இல்லை. அப்படியானால் அந்த புலனாய்வு அதிகாரி ரகோத்தமன் சொல்கிறார், பேட்டரி யார் வாங்கி கொடுத்தது என்பதை எங்களால் புலனாய்வு செய்து கண்டுபிடிக்க முடிந்ததே தவிர இந்த பெல்ட்டை யார் உருவாக்கினார்கள் என்பது இதுவரையிலும் எங்கள் புலனாய்வில் வெளிப்படவில்லை என்று ரகோத்தமன் குறிப்பிடுகிறார். இப்போது நாம் கேட்க வேண்டிய கேள்வி நண்பர்களே, புலனாய்வு அதிகாரியாகிய கார்த்திகேயன் அவர்களே, உங்களுக்கு கீழே இருந்த அந்த பணிகளை நிறைவேற்றிய அத்தனை போலீஸ் அதிகாரிகளே, ரகோத்தமன் அவர்களே, இந்த பெல்ட் எங்கே இருந்து வந்தது என்று பேரறிவாளனிடம் நளினியிடம் முருகனிடம் விசாரிக்காதீர்கள். சந்திராசாமியிடமும் சுப்பிரமணிய சாமியிடமும் போய் கேளுங்கள். யார் அந்த பெல்ட்டை தயாரித்தார்களோ என்றால் பெங்களூரிலே இந்த கொலை குற்றவாளிகள் அடைக்கலம் இருந்த அந்த வீட்டினுடைய உரிமையாளரான ரங்கநாத், இந்த குற்றவாளிகள் தொலைபேசி செய்வதற்காக வெளியே போகிற போது இவரையும் அழைத்து போகிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதி மக்கள் தங்கள் மீது சந்தேகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஒவ்வொரு முறையும் போகிற போது அந்த தொலைபேசி பக்கத்திலே ரங்கநாத் நிற்கிறார். இவர்கள் பேசுகிறார்கள், யாரிடம் பேசினீர்கள் என்று கேட்கிற போது சந்திராசாமியிடம் பேசினோம் என்கிறார்கள். இவர்களை அங்கே இருந்து நேபாளத்திற்கு தப்பி செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் சந்திராசாமி செய்திருக்கிறார். தனு அணிந்திருந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட அந்த பெல்ட் சந்திராசாமியினுடைய ஆசிரமத்திலே வேள்வி நடத்தப்பட்டு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறது என்று ஒரு தகவல் இருக்கிறது. அந்த தகவலை ராஜீவ்காந்தியின் கொலை குற்றவாளிகளே ரங்கநாத்திடம் வெளிப்படுத்தியதாக ரங்கநாத் கூறியிருக்கிறார். எனவே இந்த உண்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் இந்த நிரபராதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் உரத்து குரல் எழுப்புகிறோம். அப்படி குரல் எழுப்புகிற போது வேறு சில கேள்விகளும் வருகின்றன. இந்த குரலை எழுப்புகிற போதே நாம் இவர்களுடைய மரண தண்டனை குறைப்பு அல்லது வந்து மரண தண்டனை ரத்து என்பது நிகழ்ந்தால் அதை வரவேற்கிற போதே அப்சல் குருவுக்கும் அந்த மரண தண்டனை குறைப்பு அல்லது ரத்து என்பது நடக்க வேண்டும் என்று நாம் உளமாற விரும்புகிறோம். அதற்காக குரல் கொடுக்கிறோம். அப்படி குரல் கொடுப்பதற்கு தமிழ் தேசியர்கள் யாரும் இங்கே தயாராக இல்லை என்ற ஒரு விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையல்ல. தமிழ் தேசியர்களும் அதற்கான குரலை எழுப்புகிறார்கள். பேராசிரியர் ஆ. மார்க்ஸ் அவர்கள் திருவல்லிக்கேணியிலே அந்த முஸ்லீம் இளைஞர் சமுதாயத்தோடு சேர்ந்து ஒரு நடத்திய அந்த கூட்டத்தில் அப்போது புலிகன் இங்கே வெளியே இருந்தார். அவரும் பேசினார், நானும் அதை பங்கேற்றேன். இந்த குரல் என்பது எங்களுக்குள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மூன்று பேருடைய இது போலத்தான், கூடங்குளம் அணுமின் நிலைய போராட்டம் போலத்தான். கூடங்குளம் அணுமின் நிலையம் கூடாது என்பது அவருடைய போராட்டத்தின் முதல் புள்ளியாக இருந்தது. எப்போதுமே ஒரு போராட்டம் ஒரு புள்ளியில் தொடங்குகிற போது அது போராட்டத்தினுடைய வளர்ச்சியிலே அது எல்லைகளை தாண்டி வேறொரு எல்லைகளுக்கு செல்கிறது. எல்லா போராட்டத்திற்கும் அப்படி ஒரு பரிணாமம் நிலை உண்டு. அதுபோலத்தான் கூடங்குளம் போராட்டம் கூடங்குளம் வேண்டாம் என்ற புள்ளியிலேயே தொடங்கியது. அது இன்றைக்கு இந்தியா முழுவதற்கும் கூடங்குளங்கள் வேண்டாம் என்ற முழக்கமாக மாறியது. உலகம் முழுவதற்குமே அணு ஆற்றல் மூலம் உண்டாக்கப்படுகிற அணுமின் உற்பத்தி வேண்டாம் என்ற எல்லைகளில் போய் அது நின்றிருக்கிறது. அதுபோலத்தான் மரண தண்டனை என்பது இந்த மூவருக்கும் வேண்டாம். தூக்கு கயிற்றுக்கு ஒரு தூக்கு கயிற்றை நாம் கொடுக்கிற வரை, அதுகாலம் வரை, இந்த மரண தண்டனை என்பது உலகம் முழுவதுக்குமே வேண்டாம் என்பதாகத்தான் நம்முடைய குரல் ஒலிக்கிறது. நாம் இந்த மூன்று பேரனுடைய உயிர் பாதுகாப்பு என்று கேட்கிற போதே, இதுபோல தமிழகத்திலே 13 பேர் இன்றைக்கு தூக்கேற்றின் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சிறைக்கால அளவிலையும் கணக்கில் கொண்டு இது ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. நண்பர்களே, இதை செய்வதற்கு இது யாரால் செய்ய முடியும்? இன்றைக்கு மக்களுடைய போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் எழுந்து கொண்டிருக்கின்றன. எல்லா இடங்களிலும் உண்ணாநோன்பு போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களின் அழுத்தம் காரணமாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். இந்த மூன்று பேருடைய தூக்குத்தன்மையை குறைப்பு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த தீர்மானம் மத்திய அரசுடைய ஒரு வேண்டுகோள் தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. இது ஒரு வேண்டுகோள் தீர்மானம் மட்டுமே. அதனால்தான் மத்திய அரசினுடைய சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித், தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தீர்மானம் எங்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்று மிக தெளிவாக கூறிவிட்டார். ஆகவே இந்த சட்டமன்ற தீர்மானம் என்பது அங்கே செல்லுபடியாகாது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு அமைச்சரவை தீர்மானம் ஒன்று மட்டுமே இவர்களுடைய தண்டனை குறைப்பை மட்டுமல்ல, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற 13 மரண தண்டனை கைதிகளையும் அவர்களுடைய தண்டனை குறைப்பாக மாறும். ஆகவே இப்போது நாம் கோருவது, அரசியல் சட்டப்படி அரசியல் சட்ட பிரிவு வழங்கியுள்ள அதிகாரத்தின்படி தமிழ்நாடு அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த தீர்மானத்தை அங்கீகரிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. சட்டப்படி கருணை வழங்கும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கும் மாநில ஆளுநருக்கும் சமமாக தரப்பட்டுள்ளன. ஒன்றுக்கொன்று இணையான அதிகாரமே இன்றி குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டிருப்பதும் மாநில ஆளுநருக்கும் வழங்கப்பட்டிருப்பதும் ஒன்றுக்கொன்று இணையான அதிகாரமே இன்றி அது ஒரு படிநிலை அதிகாரம் அல்ல. ஹையரார்கி பவர், விசாரணை நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது என்றால் அது உயர் நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு வருகிற போது அதை பற்றிய விசாரணை செய்கிற போது அது வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்துப்படி வேறொன்றாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அது படிநிலை அதிகாரம். அதுபோன்ற ஒரு அதிகாரம் அல்ல இங்கே மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம். எனவே இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 72 குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் அதே அதிகாரத்தை இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 161 மாநில ஆளுநருக்கு வழங்கியிருக்கிறது. இதில் குறுக்கீடு செய்வதற்கோ இல்லை என்று மறுப்பதற்கோ குடியரசுத் தலைவருக்கோ நடுவண் அரசுக்கோ எந்த உரிமையும் கிடையாது. எனவே நடுவண் அரசுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிவிட்டோம் என்ற ஒரு சமாதானம் மட்டுமே சரியாக இருக்காது. மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு மட்டுமன்றி தண்டனையை முற்றிலும் ரத்து செய்து தண்டிக்கப்பட்டவருக்கு முழு மன்னிப்பு வழங்கவும் மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என சட்டப்பிரிவு 161 கோருகிறது. நாம் கேட்பதெல்லாம், முதல்வர் அவர்களே, இந்த சட்டப்பிரிவை நீங்கள் பயன்படுத்துங்கள். நீங்கள் எங்களுக்கு எந்த கருணையும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய சட்ட அதிகாரம் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்துங்கள் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த சட்டப்பிரிவை ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மரண தண்டனை கைதிகளுக்கு பயன்படுத்துவதற்கு உரிமை உண்டு. காஷ்மீர் மாநில முதல்வர் பாரூக் அப்துல்லா அதை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியது போல நாங்களும் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் வந்தால் என்று எழுப்பிய போது ஒரு தீர்மானம் மட்டும்தான், அதற்கு முழு உரிமையும் அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அரசியல் பிரிவு 161 பிரிவின் கீழ் அதை ரத்து செய்வதற்கான அதிகாரமும் காஷ்மீருக்கு மாநில ஆளுநருக்கு உண்டு. இதில் இது மாநில அரசினுடைய இறையாண்மை, அதாவது மாநில அரசுக்கு இறையாண்மை இருக்கிறது என்பதை இப்போதுதான் நமக்கு தெரிகிறது. மாநில அரசினுடைய இறையாண்மையை கூட செயல்படுத்துகிற இடத்திலே மாநில ஆளுநர் இருக்கிறார் என்பது கூட இப்போதுதான் நமக்கு தெரிகிறது. ஆகவே நண்பர்களே, நாம் இந்த அரசியல் சட்டப்பிரிவை செயல்படுத்துங்கள். இதை போலவே ஏற்கனவே முன்னர் இருந்த ஆட்சியிலே அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றிதான் புலவர் கலியபெருமாள் தியாகு போன்றவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஏற்கனவே அவர்கள் ஆயுள் தண்டனை காலத்தை முடித்துவிட்ட காரணத்தால் அது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் விடுதலையானார்கள். நண்பர்களே, இதை போன்ற ஒன்றை செயல்படுத்துங்கள் என்றுதான் நாம் தமிழக முதல்வரை, தமிழக அரசை கேட்கிறோம். அதற்கான அழுத்தத்தை கொடுப்பது என்பது நம்முடைய குரலாக இருக்க வேண்டும், இருக்கும் என்று கூறி, நண்பர்களே, இந்த மனித உயிர் பறிப்பு தொடர்பான பிரச்சனைகளில் நாம் ஆளுக்கு ஒரு நிலைப்பாடு என்று எடுக்க வேண்டியதில்லை. அது அப்சுல் குருவுக்கானாலும் பேரறிவாளன் சாந்தன் முருகனுக்கானாலும் எல்லோருக்கும் இந்த மரண தண்டனை என்பது நீக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, மரண தண்டனை என்பதே இந்திய சட்டத்தில் இருக்கக்கூடாது, உலக சட்ட புத்தகத்தில் இருந்தும் அது நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரே குரல் நம்மிடமிருந்து எழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்தவர்களுக்கு
தொடர்ந்து